வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் நிலநடுக்கம் தொடர்பான செவ்வி ஒன்று. நேபாள நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 வரை எட்டலாம் என்று அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்திருக்கும் நிலையில், இப்படியானதொரு நிலநடுக்கம் நேபாளத்தை தாக்கும் என்பது நிலத்தியல் துறை நிபுணர்களிடம் ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது என்கிற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. நேபாள நிலநடுக்கம் வரும் என்பது நிலத்தியல் துறை வல்லுநர்கள் மத்தியில் ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட தகவலா என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் நிலத்தியல் துறையின் தலைவரும் பேராசிரியருமான முனைவர் எஸ் பி மோகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
எதிர்பார்க்கப்பட்டதுன்னு கரெக்டா சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் வந்து உண்டாகக்கூடிய அறிகுறிகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த சப்டக்ஷன் ஜோன் இந்தோன ஜாவா சுமத்ரா எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலதான் இப்ப நேபாள அமைஞ்சு இருக்கு. இப்போ யூரேஷியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் மோதியனால தான் இமாலய மலையே உருவாயிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்டக்ஷன் ஜோன்ல தான் இப்போ நேபாளத்துல நடந்த நிலநடுக்கம்.
இந்த நிலநடுக்கம் இதோட தீவிர தன்மையும் வந்து சிலரால் எதிர்பார்த்ததை விட அதிக தீவிர தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, நீங்க அப்படி பாக்குறீங்களா?
ஆமா, அது ரிச்டர் ஸ்கேல்ல 7.5 to 8 இருக்கனால ஸோ இந்த அளவுக்கு சேதம் இருக்கும், எப்போதுமே இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து முதல் தடவை நடந்த நிலநடுக்கத்தின் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3 நாட்களாக ஆஃப்டர் ஷாக்னு சொல்கிற மீண்டும் மீண்டும் நிலநடுக்கம் நடக்கிறதும் அதோட அளவும் கூட கூடுதலாக இருக்கிறதும் இந்த தடவை கொஞ்சம்.
ஆமாம் சார், அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதான். ஸோ இந்த எனர்ஜி வந்து ரொம்ப நாளாக தேக்கமாக இருக்கனால தான் இந்த நிலநடுக்கமே இது ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி தான். இந்த நிலநடுக்கம் யுரேஷியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் மூவ் ஆகிட்டே இருக்குது. At the rate of 45 millimeters per year. So, அப்படி இருக்கிறப்போ அந்த எனர்ஜி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் பண்றதுனால இந்த நிலநடுக்கம் ஏற்படுது. ஸோ இந்த ஆஃப்டர் ஷாக்ஸ் வந்து இன்னும் எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு ஆஃப்டர் ஷாக்ஸும் இருக்கு. அது எப்போதுமே ஆஃப்டர் ஷாக்ஸ் மேஜர் நிலநடுக்கத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் ஷாக்ஸ் இருக்கும். அது சில நாட்களும் வரும், சில வாரங்களுக்கும் நீடிக்கும்.
உங்க பார்வையில இது இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க சொல்றபடி
இனிமேல் வந்து நீடிக்கக்கூடிய சான்ஸ் இல்லை. இன்னும் கம்மியா ஆகலாம், கொஞ்சம் சிறிதால இந்த அளவுக்கு இருக்காது. இன்னும் அங்கங்கே இருக்கும், பட் இந்த அளவுக்கு தீவிரமா இருக்காது. இன்னும் எனர்ஜி ரிலீஸ் ஆகலாம், டெய்லி ஆகும்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் இருக்கலாம்.
அதுவும் தவிர ஒரு கால சுழற்சியையும் சிலர் வந்து கணக்கிட்டு சொல்றாங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட இப்போ ஏற்பட்டிருக்கிற இதே பிரதேசத்துல ஓவர் டியூவா இருந்ததுன்னு சில ஆண்டுகளாகவே சில நிலவியலாளர்கள் கணித்து கொண்டே இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அல்லது குறிப்பிட்ட நேரம்னு சொல்ல முடியலன்னாலும் சில பிராந்தியங்கள்ல இந்த உரசல் இருக்குது, இனிமே வந்து கூடிய சீக்கிரம் அல்லது சில அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள ஒரு பெரிய நிலநடுக்கம் வரலாம் அப்படின்னு தோராயமாக கணிக்க வல்ல அளவுக்கு இன்னைக்கு வந்து விஞ்ஞான தொழில்நுட்பம் முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல, அந்த அளவுக்கு ஒன்றும் முன்னேறல. ஏன்னா இதை வந்து இன்னும் ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு எங்கேயுமே சாத்தியம் இல்லை. ஈவன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியாலஜிக்கல் சர்வேலாம் கூட எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும் இன்னும் இந்த அளவுக்கு ஒன்றும் சாத்தியப்படலை. அதனால இதை வந்து பழைய ஹிஸ்டரியை வச்சு தான் இந்த மாதிரி இருக்கக்கூடும் என்று ஒரு நம்பிக்கையில சொல்றாங்க. மற்றபடி இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வருவெல்லாம் வந்து இன்னும் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு.
நீங்க சொன்னீங்க இமாலயம் உருவானதே இது மாதிரியான ஒரு நிலநடுக்கம் காரணமாக இரண்டு
இந்தியன் தகடும் யூரேஷியன் தகடும் மோதியனால தான் இமாலய மலையே உருவாச்சு.
அதற்கு முன்பு இமாலய மலை பிரதேசம் என்பது கடலுக்குள் இருந்தது அப்படிங்கிறது அது உண்மையா?
சி ஆஃப் டெத்தீஸ் வாங்க.
அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு உங்களுடைய ஆய்வுகள் சொல்லுது?
ஒரு 45 million years.
இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக நேபாளம் இமயமலை பிராந்தியம் எல்லாமே ஒரு வந்து நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பிராந்தியத்தில் இருக்கிறது என்பது நிலவியலாளர்களுக்கும் அரசுகளுக்கும் தெரிந்தும் கூட இது போன்ற ஒரு நிலநடுக்கத்திற்கு ஓரளவாவது உயிர் பலிகள் ஏற்படாமல் தடுக்க வல்ல முன் தயாரிப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக நீங்க பாக்குறீங்களா? வீடு கட்டுறதுல இருந்து மற்ற
அதான் எப்போதுமே நாங்க என்ன சொல்றோம்னா நிலநடுக்கம் தவிர்க்க முடியாதது, இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஹேப்பனிங்ஸ். ஸோ என்ன ஆகுது அந்த இதுல வந்து இந்த கட்டுமானம் இந்த மாதிரிலாம் மக்கள் போய் குடியேறது இதனால தான் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுது. அதனால தான் உயிர் சேதமும் மற்ற சேதமும் நிறைய நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து குடி போகிறதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கிறத நாங்கள் அடிக்கடி சொல்றது.
உங்களை போன்ற நிலவியலாளர்கள் சொல்வதை அரசுகளும் திட்டமிடுபவர்களும் மற்றும் உள்ள கட்டிட நிறுவனங்களும் எந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்கறாங்க?
தெரியல, நாங்க ஆனா சொல்லிட்டு தான் இருக்கோம். அது அரசு தான் முன் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். அந்தந்த அரசுகள்
அந்த அளவுகோலின்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள எந்த பிராந்தியம் நிலநடுக்கத்திற்கு அதிக ஆபத்தை சந்திக்க கூடிய பிராந்தியம்னு நீங்க அடையாளப்படுத்தியிருக்கீங்க?
இல்ல, முக்கியமா இந்த இதுல இந்த நேபாள் ஹிமாலயா அந்த இது நார்த் இந்தியால நிறைய இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இமயமலை தொடர்ச்சி, சோ இங்கெல்லாம் வந்து அந்த முக்கியமா இந்தியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் இருக்கிற அந்த அந்த பார்டர் ஏரியாஸ் எல்லாம் யூஸ்வலா, ஏன்னா ரெண்டு பிளேட்டுமே மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. மற்ற இடத்துலயும் நிலநடுக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப ஜாவா மாதிரிலாம் டெஃபினட்டா இருக்கும், வருங்கிற அளவுக்கு, அதுவும் அங்கெல்லாம் நிலநடுக்கம் வந்ததுன்னா ஜாஸ்தியாவே இருக்கும்னு தெரிஞ்சும், பட் என்னன்னா மேன்மேட் டிஸ்ட்ரக்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு. கட்டுமானம் அங்க குடி போகிறது, அதனாலதான் உயிர் சேதம் ஜாஸ்தியா இருக்கு.
இந்த கட்டுமானத்துல கூட ஜப்பான் போன்ற நாடுகள் நில நடுக்கத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையிலான கட்டுமானங்களை அரசே ஊக்குவித்து பொதுமக்களும் சமூகமும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப தங்களுடைய கட்டிடங்களை வாழ்க்கை முறையை தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. ஆனா தெற்காசிய நாடுகள்ல அது போன்ற ஒரு திட்டமிடல் அரசு தரப்பிலும் இல்லை, ஒத்துழைப்பு என்பது பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் கிடைப்பதில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான்ல எல்லாம் நிலநடுக்கம் வந்து டெய்லி ஃபீச்சர், ஆல்மோஸ்ட் தினமும் நிலநடுக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. ரிச்டர் அளவுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 1.5-2 அந்த அளவுக்கு இருக்கும். அந்த பாதிப்பு இருக்காது, ரெண்டுக்குள்ள இருக்கும். சோ அதுக்கு வந்து அவங்க ஏற்கனவே டெய்லி அவங்க நிலநடுக்கம் வந்தால் ஜப்பான்ல எப்படி நடந்துக்கணும்னு மக்களுக்கும் நல்ல புது அறிவு இருக்கு. வெளியே வந்துடணும், பில்டிங்குள்ள இருக்கக்கூடாது, அதனால சோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் மற்ற நீங்க சொன்ன மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏசியால எல்லாம் ஒன்னும் அந்த அளவுக்கு இது பத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது.
பொருளாதார வலிமை இல்லாததுதான் இதற்கு ஒரே காரணமா, அல்லது அரசாங்கம் கவனம் செலுத்தாததான் காரணம்னு நினைக்கிறீங்களா?
ரெண்டுமேன்னு சொல்லலாம், ரெண்டுமே இருக்கும்.
தென்னிந்தியாவில் சென்னை, தமிழ்நாடு, மற்ற மாநிலங்கள் மற்றும் இலங்கை பிரதேசம், இந்த பிரதேசங்களுக்குள்ள ஒரு நிலவியலாளராக நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. இருந்தாலும் 1941 ஒரு நிலநடுக்கம் இருந்தது. அப்பெல்லாம் வந்து கருவியெல்லாம் கூட கிடையாது, ஆனா பாதிப்பும் இல்லை. இதே சென்னையை ஒட்டியே அந்த நிலநடுக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் 2004 ஒரு பெரிய அளவுல இருந்தது, சுனாமியும் சேர்ந்து இருந்தது. இப்ப வந்து அதாவது அடிக்கடி நடக்கக்கூடிய சம்பவமாக இது தோணுது.
அதே சமயத்துல ஒரு நிலவியல் ஆய்வாளராக இந்த சென்னை உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களிலாகட்டும் இலங்கையிலாகட்டும் கட்டிடங்கள் கட்டும் பொழுது நிலநடுக்கத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையிலான கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டியது அவசியம்னு நினைக்கிறீங்களா? அது வந்து அதை கணக்குல எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா?
ஆமா, எடுத்துக்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் எப்போதுமே இந்த ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு. சென்னை போன்ற முக்கியமான நகரங்களில் இப்ப எல்லாமே இந்த மல்டி ஸ்டோரிடு அபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அவங்க எல்லாம் வந்து இதை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று.
அது வந்து கட்டிட ஒப்புதல் கொடுக்கும் அதிகாரம் உள்ள அரசாங்கம் இதை ஒரு முன் நிபந்தனையாகவே வைக்கணும்னு நினைக்கிறீங்களா?
வைக்கணும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம், கவர்மெண்ட்டும் பண்ணணும்.
சென்னை பல்கலைக்கழகத்தின் நிலத்தியல் துறையின் தலைவரும் பேராசிரியருமான முனைவர் எஸ் பி மோகன்.